யாழ்ப்பாணம் நல்லூரடியில் வைமன் வீதியும் பருத்தித்துறை வீதியும் இணையும் சந்தியில் ஒரு பாரதியார் சிலை இருக்கிறது. அதிலிருந்து கந்தர் மடத்தை நோக்கி செல்கின்ற அரசடி வீதியில் ஐந்தாறு வீடுகள் தாண்டி சென்றால் ஒரு இராணுவ முகாம் வரும். அந்த முகாமுக்கு பக்கத்திலே உள்ள வீடு கந்தசாமியினுடையது. கந்தசாமி ஒரு ஓய்வு பெற்ற அரச உத்தியோகத்தர். கந்தசாமியின் மூன்று பிள்ளைகளும் கனடாவில் தஞ்சம் புகுந்து விட்டார்கள். மருமகளுக்கு பிள்ளைப்பேறு பார்க்க போன சமயத்தில் இலங்கையில் கந்தசாமி காணாமல் போய்விட்டார் என்று கேஸ் ஓடித்து அவரின் மனைவி செல்வராணியும் அகதி அந்தஸ்தினை அடைந்து விட்டார். இப்போது அந்த வீட்டிலே கந்தசாமி மாத்திரமே தனியராக வாழ்ந்து வருகிறார். ஒரு நாள் அதிகாலை கந்தசாமியின் வீட்டை இடிக்கவென ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரி சோமரத்ன புல்டோசர் மற்றும் ஆர்மிக்காரர்கள் சகிதம் முன்னறிவித்தல் ஏதுமின்றி வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார். புல்டோசர் சத்தம் கேட்கிறது. ஆர்மிக்காரர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள். சோமரத்ன முன்னே வருகிறார்.
கந்தசாமி, அடோ கந்தசாமி, சொல்லுறது கேட்கறது அரித. இந்த வீடு உண்ட பேர்ல இல்ல, அதால இது யாமைக்கு தான் இது சொந்தம். அப்பே கெதற ஹரித.
கந்தசாமி திடீரென்று இப்படி ஆர்மிக்காரர்கள் வந்து நின்றதில் அதிர்ச்சி அடைகிறார். அவருக்கு கையும் காலும் ஓடவில்லை.
இது எந்த வீடு சார்? மனுஷி செல்வராணி வெளிநாட்டுக்கு போயிட்டாள். இது ரெண்டு பேருக்கும் தான் சொந்தம். சீவி அவுரித்து சார்.
சொன்னா கேக்குறது இல்ல கந்தசாமி. வீடு செல்வராணி பேர்ல இருக்கு. செல்வராணி கனடா சிட்டிசன். கனடா சிட்டிசன் டயஸ்போராக்கு இங்க வீடு இல்ல. அப்ப கேதற
என்ன புள்ளல் கதை கதைக்கிறாங்க? ஒருவேளை மாமனார் சீதனத்தை மெய்யாலும் எழுதாமல் விட்டுட்டாரோ? மாமன்காரன் ஒரு நப்பி நமசிவாயம், பச்ச கள்ளன், சுத்திட்டான் போலாங்கடா சார். இப்படி திடுப்பண்டு வந்து இடிக்கிறது அநியாயம். ஒரு அறிவித்தல் கூட இல்ல. இந்த வீடு என்று என்று கச்சேரியில பதிவு வரை இருக்கு. பேங்க்ல லோன் கூட எடுத்து வச்சிருக்கேன்.
கச்சேரியில இந்த காணியை எடுக்க போறத அனௌன்ஸ் பண்ணி ரெண்டு மாசம் ஆச்சு கந்தசாமி, நீ கவனிக்கிறது இல்ல.
கச்சேரியில கவட்டுக்கு அறிவித்தல் கொடுத்தனியே, நானும் அங்கதான் வேலை செஞ்சினான். முறையான அறிவித்தல் கொடுக்கணும் தெரியுமே. நானும் வர வர பாக்குறேன், உங்களோட சேட்டியாளுக்கு ஒரு அளவு கணக்கு இல்ல.
ஆமிக்கு என்ன அளவுக்கு கச்சேரியில வேலை? கணக்க கதைச்சா கூட்டமைப்ப கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்வேன் தெரியுமே.
திடீரென்று தனக்கு தெரியாத தமிழால் கந்தசாமி தன் பிடரியை சேதமாக்குவதை சோமரத்ன உணர்ந்து கொள்கிறார். கந்தசாமி சொல்லும் கவட்டு என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று அவருக்கு புரியவில்லை. கட்ட என்றால் சிங்களத்தில் வா என்று அர்த்தப்படும். கட்ட என்பதன் மருவிய வடிவம்தான் கவடா. என்னை வாயை மூடு என்கிறானா கந்தசாமி? என்ன திமிரவனுக்கு? சோமரத்னவுக்கு கோபம் வந்தது. அவனை சுட்டு விடுவோமா என்று ஒரு கணம் யோசிக்கிறார். முடியாது. ஐநா தீர்மானம் இடம்பெறுகின்ற சமயம் இது. யாரையும் சுடக்கூடாது என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்திருந்தது. சோமரத்ன வேறு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்.
கள்ளி வெண்ணெய் அவரை விட்டுட்டு வந்தாச்சு. இங்கேயாவது ஒரு நாய் கிடைச்சா வீட்டுக்கு முன்னால் வெட்டி போடலாம். இப்பத்தான் வந்து சரிப்படுவான்.
அடோ கந்தசாமி, திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். பிரச்சனை கொடுக்காம தள்ளி போயிடு. இன்றைக்கு முழுக்க நாங்க இங்க நிப்போம். நீ நின்று பாரு. கோமகரு சுச்சகரண்ட எண்ட உடனே பலமு பலமு.
இவங்க வீட்டை இடிக்கிற முடிவோட தான் வந்திருக்காங்க. இவங்களோட பேசி கொண்டிருந்து வேலை இல்லை.
தனக்குள் முணுமுணுத்தபடி ஒரு முடிவெடுத்தவராய் கந்தசாமி எதுவும் பேசாமல் பக்கத்தில் இருந்த குரோட்டன் செடிக்கருகே செல்கிறார். அவர் அப்படி செடிக்கருகே செல்வதை பார்த்த சோமரத்னவின் பொடிகார்ட் துப்பாக்கியை அவசர அவசரமாக லோட் பண்ணுகிறான். கந்தசாமி திரும்பியே பார்க்காமல் அங்கேயே சாரத்தை தூக்கியபடி குந்தி ஒண்டுக்கு அடித்தார். எழும்பி வந்து புல்டோசர் முன்னாலே வந்து நின்றவர் தடாலடியாக அங்கேயே படுக்கிறார். கந்தசாமியின் செயலைக் கண்ட சோமரத்ன அதிர்ச்சி அடைகிறார்.
அடோ மோடியா.
புல்டோசருக்கு முன்னே படுத்து கிடக்கும் கந்தசாமியை நோக்கி சோமரத்ன கோபத்துடன் நெருங்கி வரும்போது வீட்டு வாசலில் சைக்கிள் மணி அடிக்கிறது. மணிச்சத்தத்தின் வேகம் வருபவர் கடும் அவசரத்தில் வருகிறார் என்று சொல்லியது. வந்தவர் சைக்கிளை ஸ்டாண்ட் கூட போடாமல் கேற்றடியில் கிடத்திவிட்டு கந்தசாமியின் வீட்டு முற்றத்துக்குள் நுழைகிறார். உள்ளே வந்தவர் வாசலில் நின்ற ஆர்மியையும் சோமரத்னவையும் கவனித்தாரே ஒழிய முன்னாலே படுத்து கிடந்த கந்தசாமியை கவனிக்கவில்லை.
கந்தயாமி, கந்தயாமி, வீட்டில் இருக்கிறேன், நல்ல அவசரம், வழியில வா.
அட எங்கட சுமந்திர,
அட நீ இஞ்சிய கிடக்குற, எழுப்பி வா, முக்கியமான அலுவலம் உண்டு.
சுமந்திரன் விடிய காலையிலேயே வேர்த்து கொட்டியபடி நின்றிருந்தார். கருப்பு கோட், கருப்பு பேண்ட், டை, சூட்கேஸ் என ஏதோ வெளிநாட்டு தூதுவரை சந்திக்க வெளிக்கிட்டவர் போல தோற்றமளித்தார். கந்தசாமி அப்படி புல்டோசருக்கு முன்னே படுத்து கிடந்தது பற்றி சுமந்திரன் அலட்டி கொள்ளவே இல்லை.
இந்த குட்டியே முழுவ போது என்ன ஏதண்டு கேட்காமல் எழும்பி வர சொல்ற, அப்படி என்ன பெரிய சோழி?
அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். குடிதான் மூழ்கி போச்சு. எனக்கு தெரியும், உனக்கு எப்படி முதலே தெரிஞ்சது கந்தசாமி?
ஓஹோ, எந்த வீட்டை ஆமி இடிக்க போற விஷயம் உனக்கு முதலே தெரியுமோ? அவங்கள் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி போட்டுதான் செய்யறாங்க போலடக். சனம் கதைக்கிறது மெய்தான?
அதான் சொல்ல வந்தான் கந்தசாமி. உன்னோட கொஞ்சம் நான் கதைக்க வேணும். உனக்கேதும் அலுவல் கிழவல் இருக்கு, இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்ல, நீ வா.
இவங்கள் அருவாங்க வீட்டை இடிக்க வந்து நிக்கிறாங்க, நானாலும் இல்ல வீட்டையில இடிச்சு போடுவாங்க.
ஓ அப்படி என்றால் வா, ஒருக்கா தவறணைக்கு போயிட்டு வருவோம். அஞ்சாறு போத்தல் அடிச்சு போட்டு கதைச்சாத்தான் நாங்கள் உஷாரா கதைக்கலாம், நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம்.
என்ன தவறணைக்கோ, என்ன விசரா உனக்கு? எப்பவுமே லூசுத்தனமா கதைக்கிறதே உண்ட வேலையா போச்சு. இங்க வீட்டை பிடிக்க போறாங்களேன்னு நான் கத்தி கொண்டிருக்கிறேன், நீ என்னடாண்டா தண்ணி அடிக்கலாம் வாண்டு கேக்குற? விட்டு அவங்களையும் சேர்த்து கூட்டிக்கொண்டு வந்துடுவா போலோட.
பிடிக்கிறவன் பிடிக்கட்டும், அதுக்கே நீ படுத்து கிடக்குற, வா நாங்கள் போய் தண்ணி அடிப்போம்.
உனக்கு மெய்யாலுமே முத்தி போச்சு சுமந்திரன். நான் இந்த இடத்தை விட்டு ஒழும்பினா அவங்க புல்டோசரை ஓட்டி வீட்டை எல்லாம் இடிச்சு போடுவாங்க.
அப்போதுதான் சுமந்திரனுக்கு கந்தசாமியின் பிரச்சினை புரிய ஆரம்பிக்கிறது. அவரளவுக்கு அது சின்ன பிரச்சினை என்றாலும் இதை தீர்த்தால் தான் கந்தசாமி தவறணைக்கு வருவார் என்பதும் விளங்குகிறது. நிலைமையை எவ்வாறு சமாளிப்பது என்று சுமந்திரனின் மாஸ்டர் மைண்ட் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. சுமந்திரன் எந்த பிரச்சினையுமே உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் அறிவு பூர்வமாகவே அணுகுவார். மென்வலுதான் நீண்ட காலத்துக்கு நிலைக்கும் என்று சொல்லி எந்த விடயத்துக்குமே கடின வலுவை பிரயோகிக்காமல் மென்வலுவையே பிரயோகிப்பார். அப்படி செய்தாலேயே எதிராளியை வெற்றி கொள்ளலாம் என்றும் திடமாக நம்புவார். ஆணி அறைவதற்கு கூட சுத்தியல் இல்லாமல் வெறும் பஞ்சைத்தான் அவர் பயன்படுத்துவார்.
நீ சொல்றத பார்த்தால் நீ இப்படியே படுத்திருந்தால் அவங்க புல்டோசரை ஏத்த மாட்டாங்க. அதால அவங்க திரும்பி போகும் வரைக்கும் நீ இப்படியே படுத்து கிடக்க போற.
பின்ன
சார், அபிடாட்டிக்க பிரச்சனை தேனுவா? ஒரு சின்ன பிரச்சனை உண்டு.
லுக் மிஸ்டர் கந்தசாமிக்கு இந்த காணி சொந்தம் இல்ல, இது மிஸ்ஸஸ் செல்வராணி பேர்ல இருக்குது. மிஸ்ஸஸ் செல்வராணி கனடா சிட்டிசன், டயஸ்போராக்கு இங்க வீடு இல்ல.
ஐ நோ சார், நான் இப்ப இந்த பிரச்சனையை தீர்க்க வர இல்ல. இந்த சிக்கல் என்னென்றால் இவர் கந்தசாமி படுத்த இடத்துல இருந்து எழும்ப மாட்டாராம், அதான் இந்த பிரச்சனை.
ஓ அப்படி என்றா நாங்களும் அவர்களும் மட்டும் வெயிட் பண்ணுவோம்.
தட் இஸ் த பாயிண்ட். நீங்களும் பின்வாங்க மாட்டீர்கள், அவரும் எழும்ப மாட்டாராம். அப்படி என்றா ரெண்டு பேரும் இப்படியே நாள் முழுக்க நிக்க போறீங்களே.
சுமந்திரன் சொல்வதில் ஏதோ ஒரு லொஜிக் இருப்பது போல சோமரத்னவுக்கு பட்டது. யோசிக்கிறார்.
என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர்
சுமந்திரன்? மிஸ்டர் சுமந்திரன், மங் நல்லூர் விதான.
ஓ ஹாய் மிஸ்டர் சுமந்திரன், ஐ ஆம் சோமரத்ன, மேஜர் சோமரத்ன. உங்களை பார்த்தா படிச்சவர் போல தெரியுது. சோ இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கலாம்னு நீங்க நிக்கிறீங்க?
மாத்தியா, நிரந்தரமா இந்த பிரச்சனைய தீர்க்க இயலாது. ஆனா ஒரு சின்ன இடக்கால தீர்வுக்கு வேணுமெண்டா நாங்கள் ரை பண்ணலாம். அந்த கேப்புக்குள்ள நானும் கந்தசாமியும் ஒரு கா தவறணைக்கு போட்டு வரோம்.
ஓகே, அதுக்கு என்ன தரணமா கூட்டி போங்க, அதான் எங்களுக்கும் வேணும்.
பிரச்சனை அங்குதான் மாத்தியா. நீங்கள் வெளியேறாமல் அவர் இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டார். அவர் அசைய மட்டும் நீங்களும் வெயிட் பண்ணுவீர். இதுல ஒரு சின்ன புரை கடுப்பமோ ஒரு அரை மணித்தியாலம் நான் கந்தசாமியை கூட்டிக் கொண்டு ஓட்டுவார்.
ஆனா அவர் எழும்பினா நாங்க வீட்டை இடிச்சிடுவோம் மிஸ்டர் சுமந்திரன்.
அது அங்கதான் நான் வாரேன். அதுக்குள்ளதான் நான் இடைக்குல வாரேன். அவர் இருந்தா நீங்கள் வீட்டை இடிக்க மாட்டீர், இல்லாட்டி இடிச்சு போடுவீர். இது தெரிஞ்சு அவரும் அசைகிறார் இல்ல, நீங்களும் அசைகிறீர்கள் இல்ல. இது வேஸ்ட் இல்லையோ?
சோ
இதுல ஒரு சின்ன சமரசம் வேணுமெண்டா நாங்கள் செய்யலாம். நீங்கள் வீட்டை இடிக்காமல் இருக்கிறதுக்கு அவர் இங்க படுத்து கிடக்கிறதுன்றது முக்கியம் இல்ல. அப்படி நினைச்சாலே போதும் இல்லையோ? அதால நாங்கள் திரும்பி வரும் வரைக்கும் அவர் இங்கேயே கிடக்கிறதா ஜோதிச்சு கொண்டு நீங்கள் பேசாமல் நில்லுங்கோ. நீங்கள் இதுக்கும் ஓமண்டு சொல்லாட்டிலும் கந்தசாமி இதுல படுத்து கிடக்கத்தான் போறான். அதால நோ யூஸ் இல்லையோ?
சோமரத்ன யோசிக்கிறார். இவ்வளவு காலமும் நல்லூர் மக்களுக்கு மட்டுமே சுத்தியது சோமரத்னவுக்கும் சுத்த தொடங்கியது. ஆனாலும் சுமந்திரன் பேசும் போது ஏதோ ஒரு சென்ஸ் இருப்பது போலவே சோமரத்னவுக்கு தோன்றுகின்றது.
ஓகே மிஸ்டர் சுமந்திரன், எப்படியோ அவர் இங்க கிடக்கத்தான் போறார். ஒரு அரை மணித்தியாலம் பிரேக் எடுத்து போயிட்டு வாரதுல பிரச்சனை இல்ல. ஆனா இதால எனக்கு என்ன லாபம்?
பிரயோசனம் இருக்கு. நாங்கள் திரும்பி வந்த பிறகு நீங்களும் ஒரு சின்ன பிரேக் வேணுமென்றால் எடுக்கலாம். நீங்கள் இங்கேயே நிக்கிற நச்சுக்கொண்டு கந்தசாமியும் இதுக்கு முன்னால படுத்து கிடப்பா. அவனை அங்க இங்க போக விடாமல் நான் பார்த்துக்கொள்றேன். அதுக்கு நான் பொறுப்பு.
சோமரத்னவுக்கு இப்போது சுமந்திரன் பேசுவது சரியென்றே பட்டது. இப்படி ஊருக்கு ஒருவர் இருந்தால் இந்த நாட்டில் பிரச்சனையே இருக்காதே என்று வெகுவாக அவரை மனசுக்குள் மெச்சினார். யார் எம்பியாய் வராவிட்டாலும் சுமந்திரன் வரணும் என்று கணபதி தெய்யோவை வேண்டிக் கொண்டார். ஆனால் கந்தசாமியோ சுமந்திரனுக்கு மறை கழன்று விட்டது என்றே நினைக்கிறார்.
என்ன மோட்டு கதை கதைக்கிறாய் சுமந்திரன்? பூனையே பாலுக்கு காவலா விட்டுட்டு போறதே. உன்னை போலே ஆயிரம் இல்ல, ஒரு லூஸ் இருந்தாலே போதும், எல்லா காணி நிலங்களையும் அவங்களே கொண்டு போடுவாங்க.
கந்தசாமி நல்ல ஐடியா, பூனையே காவலுக்கு விடுதல் சூப்பரா. மேஜர் சோமரத்ன, எங்கட டீலிங்கில ஒரு சின்ன சிக்கல் உண்டு, சிமோல் ப்ராப்ளம்.
அரை மணித்தியாலத்துக்கு முதல் போட்ட டீலிங்கை நிரந்தர தீர்வு என்று நினைத்துக் கொண்டிருந்த சோமரத்ன மீண்டும் நெற்றியை சுருக்குகிறார்.
இப்ப பாத்தீங்களென்றால் நாங்கள் போன பிறகு கந்தசாமி படுத்த இடத்துல யாருமே கிடக்க மாட்டினோம். சோ லொஜிக்கலா உங்களுக்கு இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு எந்த எதிர்ப்பும் இருக்காது. என்றபடியா எதிர்ப்பு இல்லையென்று சொல்லி நீங்கள் புல்டோசரை மூவ் பண்ணி இந்த வீட்டை இடிக்கிறது யோசிக்கலாம் தானே?
ஹரி, அதுக்கு என்ன செய்யறது?
அதுக்கு வந்து ஒரு அரை மணித்தியாலம், ஜஸ்ட் ஒரு காஃப் அன் அவர், ஒரு அடையாளத்துக்கு நீங்கள் புல்டோசருக்கு முன்னால படுத்து கிடக்க வேணும், கந்தசாமி படுத்து கிடக்கிறது போல. அதுக்குள்ள நாங்கள் ரெண்டு பேரும் டக்கண்ட் ஒரு காட் தவறணைக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துடுவோம்.
ஹலோ ஓயாட்ட பிசுத, என்ன போய் புல்டோசருக்கு முன்னால படுக்க
சொல்ற? பொறுங்க சோமரத்தின, டென்ஷன் ஆகாதீங்க. நாங்கள் திரும்பி வந்ததும் நீங்கள் தவறணைக்கு போகலாம். உங்க இடத்துல நான் நிக்கிறேன். நீங்கள் வரும் வரைக்கும் கந்தசாமி எழும்பி போகாதபடி நான் பார்த்துக்கொள்றேன். ஐ வில் மேக் ஷூர்.
இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் நவ் மிஸ்டர் சுமந்திரன். நீங்க போயிட்டு வர மட்டும் நான் புல்டோசருக்கு முன்னால படுக்கிறேன். நீங்க திரும்பி வந்து கந்தசாமி இந்த இடத்த விட்டு போகாம பார்த்துக்கொண்டா நானும் வெளியே போயிட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் சொல்யூஷன்.
இட்ஸ் மை pleasure. மேஜர், இட்ஸ் மை பிளஷர்.
என்னடா நடக்குது இங்க? அவன் என்னடாண்டா வீட்டை இடிக்கிறான்னு வந்தான். இடிக்க வந்த ஆமிக்காரனையே புல்டோசருக்கு முன்னால படுக்க சொல்ற. அவனும் ஒரு மோடன் மாதிரி அதுக்கு ஓமன்றான். அதை போய் படுக்கவும் போறான் போல நடக்கு. இவன் ஆமிக்காரன் நம்பி வீட்டை விட்டுட்டு போலாமே. நல்லாட்சி என்றதே இதுதானோ?
இது புதுசு இல்ல கந்தசாமி. பிரேமதாசா புலிக்கு ஆயுதம் கொடுக்கலையோ? புலி மைந்தவன் ஆட்சியில் ஏத்தே இல்லையோ? அரசியல் இதெல்லாம் சகஜமாடாப்பா. அது போலத்தான் நீ வாக்குல மேஜர். நாங்கள் இல்லாத நேரத்துல யாரும் ஆமிக்காரங்கள் வந்து இந்த வீட்டை அடிக்க ரயவண்டுவாங்க. ஆனா நீங்கள் விடக்கூடாதா?
ஓயா பாய வெண்டேப்பா, நோவே. அவையல் நினைச்ச பாட்டுக்கு காணியை பிடிக்க அப்படி ஏழும். நீங்க பயப்படாதீங்க, நான் அசைய மாட்டேன். யூ கோ அண்ட் என்ஜாய் யுவர் டோடி.
கந்தசாமியும் சுமந்திரனும் தவரணைக்கு போகிறார்கள். சோமரத்ன தன் பேன் பின்பக்கத்தை தட்டியவாறே புல்டோசர் முன்னாலே சென்று படுக்க ஆயத்தமாகிறார். கூட இருந்த ஆர்மிக்காரர் குழம்பி போய்
என்று
கத்தவே சோமரத்ன அவர்களை பார்த்து தெளிவான தமிழில் சொன்னார்.
இது என்ற சீதன வீடு. ஏழு மண்டா இடிங்கடா பாப்பம்.
நேர்களே, சுமந்திரன் வருகை என்ற இந்த நாடகம் தொடர்பில் எழுத்தாளர் ஜே கே என்ன சொல்கிறார் என்று கேட்போம்.
சுமந்திரன் வருகை என்ற இந்த நாடகம் நான் எழுதிய கந்தசாமியும் கலெக்சியும் என்ற நாவலிலே ஒரு அத்தியாயமாக வருகிறது. அந்த அத்தியாயத்தை நாடகமாக உருமாற்றி கொடுத்திருக்கிறோம். அந்த நாவலிலே பூமி அழிவதற்கு முன்னர் இடம்பெறுகின்ற சில சம்பவங்களில் ஒன்றாக இந்த நாடக சம்பவமும் வருகிறது. கந்தசாமியும் கலெக்சியும் என்ற நாவலோ அல்லது சுமந்திரன் வருகை என்ற இந்த நாடகமோ முழுக்க முழுக்க எனது கற்பனையில் உருவானது. அதன் பாத்திரங்கள், பெயர்கள், ஊர்கள் என அத்தனையுமே கற்பனையாக உருவாக்கப்பட்டவை தான்.